அனைவரும் மௌனமாக ஜெபம் செய்வோம். பேசுகிறேன். இந்த ஓய்வு நாள் ஆராதனை தொடக்கமாக சில துறைகள் பாடுவோம். முதல் திரையிடத்திலே 59
Thank you.
இல்லையா? அமேன்.
ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களோடு பேசுகிறேன். இந்த பரிசுத்தமான நூறு நாள் ஆராதனை காரணமாக நாம் கண்களை மூடி மௌன ஜெபம் செய்வோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். தேவனுடைய பரிதான கிருபினாலே மீடுமாக இந்த பரிசுத்தமான நூறு நாளுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகி கர்த்தர் இந்த நாளை அவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்காரமாக நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 19வது பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 19வது பாடலை நாம் பாடுவோம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த பரிசுத்தமான இந்த ஒரு நாளுக்குள்ளாக பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில கூட நாம் ஒன்று கூடி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம்.
அவையாருடைய நீரை பலப்படுத்தும் பலப்படுத்தும் பலப்படுத்த ராஜா பலனை எழுத்துப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த கரணங்களை
இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களோட பேசுகிறேன். இந்த பரிசுத்தமான இந்த ஒவ்வொரு நாளுக்குள்ளாக பிரேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சமாதானத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகி கர்த்தர் இந்த நாளை அவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையாக காணாமல் போன வெள்ளி காசு என்கிற ஒரு தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். காணாமல் போன வெள்ளி காசு என்கிற ஒரு தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். இது கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் இருக்கிற போது அவர் அநேக ஓமைகளை அவர் பேசியிருக்கிறார். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த ஜனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளை அறிந்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காகவே சொல்லப்பட்ட ஓமைகளாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட இந்த ஓமை குறித்து நாம் பார்க்கலாம். காணாமல் போன வெள்ளி காசு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இது லூக்கா புத்தகம் 15 அதிகாரம் 8 லூக்கா புத்தகம் 15 அதிகாரம் 8 அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடவிலாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ என்று தேவனாகிய கர்த்தர் சொன்ன ஒரு ஓமையாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையானது லூக்கா புத்தகத்திலே 15 அதிகாரத்தில் 2 ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு. இது பரிசேயர் சதிசேயர்கள் மத்தியிலே பேசின ஒரு ஓமையாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக சத்தியங்களை இந்த உலகத்தில் அவர் பேசியிருக்கிறார். அநேக சத்தியங்களை பேசும்போது இந்த வேத பாரகரும் சதிசேயரும் அவர் எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், அவரை குற்றப்படுத்த வேண்டும் அல்லது அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவை குற்றப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அவர்கள் இயேசு தன் வாழ்நாளிலே அநேக ஏழ்மை நிறைந்த இடங்களிலே அவர் சென்று கொண்டே இருந்தார். ஏழ்மையானவர்கள் மத்தியிலே மிகவும் புறக்கணிக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே அவர் இருந்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற போது இவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவர் ஒரு பரிசுத்தமான தேவன், நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளுகிற தேவன், இவர் எப்படி இந்த பாவிகள் மத்தியிலும் ஏழ்மையாக இருக்கிற ஜனங்கள் மத்தியில் எப்படி இவர் இருக்கிறாரு, சாப்பிட்றாரு, உறவாடுகிறார் என்று சொல்லி அவரை முறுமுறுத்தார்கள். அவருடைய முறுமுறுப்பை கர்த்தர் கண்டு இந்த சதிசெயர்களை பார்த்து இயேசு சொன்ன ஒரு ஓமையாகவே இந்த 15 அதிகாரத்திலே பல ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் 2 ஓமையை குறித்து நாம் இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். 1 ஓமையை பார்க்கும்போது காணாமல் போன ஒரு ஆட்டை குறித்து சொல்லப்பட்ட ஒரு ஓமையாக இருக்கிறது. 2 ஓமை காணாமல் போன ஒரு வெள்ளி காசை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே காணாமல் போகிற போது அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி காணாமல் போகிற போது நம்ம தேடுவோம். ஏன் சொன்னால் அது என்னுடையது, நாம் அக்கறை செலுத்துகிறோம், அதை நேசித்திருக்கிறோம், நம்ம பராமரித்திருக்கிறோம். எதிர்பாராத விதமாக காணாமல் போகிற போது நம்ம தேடுவோம். அதே மாதிரி வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையாகவே சொல்றார். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை வைத்திருந்தால் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. பத்து வெள்ளி காசை வைத்திருந்தால் அதிலே ஒன்று காணாமல் போனது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. பத்து வைத்திருக்கிறால் ஒன்று தானே காணாமல் போச்சு, அதையே நம்ம தேடணும் என்று விட்டுடலாம். இன்னைக்கு நாம் கூட அப்படித்தான் நிறைய பொருட்களை வைத்திருக்கிற போது ஒன்று காணாமல் போகிற போது நம்ம ஏன் தேடணும், ஒன்று தானே விட்டுடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன் சொன்னால் அது நம்முடைய இயற்கையாகவே தோன்றுகிற ஒரு ஒரு எண்ணம். வேத சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு ஸ்திரீ பத்து வெள்ளி காசை வைத்திருந்தால் அதிலே ஒன்று காணாமல் போனது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஏன் பத்து வெள்ளி காசு வைத்திருந்தால் என்று நான் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பயன்படுத்தின பொருட்களையே அவர் ஓமையாக பேசியிருக்கிறார். வேதத்தில் இங்கே பார்த்துட்டு சொன்னால் கோதுமை, கடல், மீன்கள், வலை, கோதுமை, திராட்சை செடி, அத்திமரம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்திலே அவர்கள் பயன்படுத்தின அவர்களோடு கூட இருந்த ஒரு பொருளாகவே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அவர்கள் பயன்படுத்தின பொருட்களையே தேவனாகிய கர்த்தர் ஓமையாக பேசியிருக்கிறார். இங்கே நான் பார்க்கும்போது பத்து வெள்ளி காசை வைத்திருந்த ஒரு ஸ்திரீ என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஓமையை நான் பார்க்கும்போது இஸ்ரவேல் தேசத்திலே, அதாவது இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிற பெண்கள் என்ன செய்வார்கள் என்று பார்க்கும்போது, திருமணத்திற்கு நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளை, இந்த மாப்பிள்ளை எனக்கு நிச்சயம் செய்திருக்கிறார்கள், இன்னும் திருமணம் நடக்கலை, இந்த பெண்ணுக்கும் இந்த ஆணுக்கும் திருமணம் நடக்கப் போகிறது, இந்த திருமண உறவுக்கு முன்பாக, இந்த ஐக்கியத்திற்கு முன்பாக நிச்சய உடன்படிக்கை என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்வார்கள். இன்று முதல் இந்த பெண் இந்த ஆணுக்கு சொந்தமானவள், இன்று முதல் இந்த ஆண் இந்த பெண்ணுக்கு சொந்தமானவர், கணவன் மனைவியாக இணைக்கப் போகிறார்கள். அதற்கு அடையாளமாக இஸ்ரவேல் தேசத்திலே பத்து வெள்ளி காசை மனம் அந்த பெண்ணினுடைய நெற்றியிலே சுற்றி கட்டுவார்கள். இது வேதத்தினுடைய வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒரு கருத்தாக இது சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் இந்த ஓமையே சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு ஒரு மனப்பெண்ணானவள் பத்து வெள்ளி காசை நெற்றியிலே அவள் கட்டி வைத்திருப்பாள். அந்த பத்து வெள்ளி காசிலே ஒன்று காணாமல் போனால் கண்டிப்பாக திருமணம் நின்றுவிடும். ஏன் சொன்னால் இஸ்ரவேல் தேசத்திலே இது சாபமாக பார்க்கப்பட்டது. ஒரு பெண்ணானவள் பத்து வெள்ளி காசை பராமரிக்க முடியல, பாதுகாக்க முடியல, இவள் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு பெண், புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறாள், இவளை திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த திருமணத்தை நிறுத்தி விடுவார்கள். அது மட்டுமல்ல, கடைசி வரைக்கும் அவளை அதிகமாக யாருமே திருமணம் செய்ய மாட்டாங்க. ஏன் சொன்னா அவ்வளோ பாரம்பரியம் கலாச்சாரம், இதை பின்பற்றி வரக்கூடிய அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே இந்த ஓமையானது சொல்லப்பட்டது. ஒருவேளை காணாமல் போன ஒரு வெள்ளி காசை அந்த மணப்பெண் எவ்வளவு அக்கறையாக தேடுவாள் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் தேவ சொல்றாரு. பத்து தானே, ஒன்று தானே காணாமல் போச்சு, பரவாயில்ல என்று விட முடியாது. ஏன் சொன்னா திருமணம் நின்றுவிடும், அநேகர்கள் என்னை கிண்டல் செய்வார்கள், அநேகர்கள் என்னை தூசிப்பார்கள், அநேகர்கள் என்னை அவமானப்படுத்துவார்கள், நான் ராசி இல்லாத ஒரு பெண்ணாக இருப்பேன், என்னை புறக்கணிக்கப்பட்ட பெண்ணாக இந்த ஜனங்கள் நினைக்கும் என்று அவமானத்தை தாங்க முடியாது என்று சொல்லி எண்ணி அந்த பெண்ணானவள் மிக வேகமாக ஜாக்கிரதையாக அந்த காணாமல் போன ஒரு வெள்ளி காசை தேடுவாள். ஏன்னா அது அவசியமானது, என் திருமணமே நின்றுவிடும். அதனாலே அவ்வளோ அக்கறையோடு தேடுவாள் என்பதுதான் இயேசு கிறிஸ்துங்க ஓமையாக சொல்றாரு. அதே மாதிரி வேதத்திலே பார்க்கும்போது பத்து வெள்ளி காசை உடைய ஒரு பெண்ணானவள் ஒரு வெள்ளி காசை தொலைத்து விட்டாள் என்று வேதம் சொல்றது. வேதத்தில் நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் ஸ்திரீ என்று சொன்னால் சபையை குறிக்கிறது. நிறைய இடத்துல இங்கே பார்த்தோன்னா சில இடத்துல பிசாசை குறிக்கிறது. வெளிப்படுத்துகிற விசேஷம் பார்த்தோன்னா ஒரு ஸ்திரீ என்பது பிசாசை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதே மாதிரி சில இடங்களிலே சிறி என்பது சபையை குறிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தையானது சபைக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஒரு பெண், அதாவது ஒரு ஸ்திரீ என்பது சபையை குறிக்கிறது. ஒரு வெள்ளி, அந்த வெள்ளி என்பது ஒவ்வொரு விசுவாசியை அது குறிக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும், ஒரு ஒரு சபையானது ஒரு விசுவாசியை தொலைத்து விட்டது, அப்போ என்ன செய்யணும்? சபை அதை தேட வேண்டும். ஒன்று தானே காணாம போச்சு, பரவாயில்ல, நிறைய விசுவாசிங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் சபைக்கு வராங்க, ஒருத்தர் தானே காணாமல் போனால் பரவாயில்ல என்று சொல்லி சபை இருக்கிறது என்று சொன்னால் அந்த சபை புறக்கணிக்கப்படும் என்று தேவன் எச்சரிக்கிறார். நீ ஜாக்கிரதையாக இருந்து காணாமல் போன அந்த ஒரு விசுவாசியை நீ என்ன செய்யணும், நீ தேட வேண்டும். அதான் அந்த ஒரு வெள்ளி காசு என்று வேதம் சொல்லுது. ஏன் வேதத்தில் நீங்கள் பார்க்கும் போது ஒரு அந்த அந்த வெள்ளியை நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் விசுவாசிக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன் என்று சொன்னால் வெள்ளியானது பளபளப்பக்கூடியது, மின்னக்கூடியது, ஒளி தரக்கூடியது, கவரக்கூடியது, அதான் வெள்ளியினுடைய தன்மை. அதே மாதிரி விசுவாசிகள் கர்த்தருடைய ஒளியினாலே அவர்கள் பிரகாசிக்க வேண்டும். பிரகாசிக்கிற விசுவாசிகளாக, பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக அவர் இருக்க வேண்டும் என்பதுதான் வெள்ளிக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இந்த பெண்ணானவள் ஒரு வெள்ளி காசை தொலைத்து இருக்கிறாள். தொலைத்த போது வேதம் சொல்லுது அவள் என்ன செய்கிறாள் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சபையிலே ஒருவர் வரவில்லை என்று சொன்னால், ஒருவர் சபையை புறக்கணிக்கிறார் என்று சொன்னால், ஒருவர் சபையை மறந்து விடுகிறார் என்று சொன்னால், ஆராதனைகளை மறந்து விடுகிறார் என்று சொன்னால், சபை என்ன செய்கிறது என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா காணாமல் போன அந்த வெள்ளி காசை அவள் தேடுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறாள். சபையும் அப்படித்தான். ஒரு 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 நபரை சபை இழக்கிறது என்று சொன்னால் அது சபைக்குரிய பிரச்சனை. சபையிலே பிரச்சனை இருக்கிறது, ஏன் இழந்து போகிறது என்பதை நாம் மறு பரிசீலனை செய்ய வேண்டும். ஏன் அந்த விசுவாசி வரவில்லை, ஏன் அந்த நபர் சபையை புறக்கணித்திருக்கிறார், ஏன் சபையை விட்டு அவர் தொலைந்து போயிருக்கிறார், காரணம் என்ன என்று சொல்லுது. உலகத்தினுடைய மயக்கம், உலகத்தினுடைய பாவம். உலகத்தினுடைய பாவம் சபைக்குள்ளே வரும்போது ஒரு வெள்ளி காசு காணாமல் போகிறது. அதாவது ஒரு நபர், ஒரு விசுவாசி காணாமல் போகிறார், காரணம் என்ன, பாவம் உள்ளே வருகிறது. அதான் தேவன் சொல்றாரு. அப்போ காணாமல் போன ஒரு வெள்ளி காசை அந்த பெண்ணானவள் தேடுகிறார். முதலாவது ஓமையை நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் காணாமல் போன ஆட்டை தேடுவானே என்று தேவன் சொல்றார். அதாவது ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருக்கிற போது அதிலே ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளை விட்டு, வனாந்தரத்திலே விட்டு விட்டு ஒரு ஆடை கண்டுபிடிக்கும் அளவும் அவள் அலைந்து திரிவானே என்று தேவன் சொல்றாரு. அதே மாதிரி இங்கே நான் பார்க்கிற போது ஒரு வெள்ளிக்காசை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த ஸ்திரியானவள் தேடுவதற்கு தன்னை ஆயத்தப்படுகிறார். ஏன் சொன்னா இஸ்ரவேல் தேசத்தினுடைய பாரம்பரியத்தின்படி திருமணம் மிக முக்கியமானது, திருமணம் நின்றுவிடும் என்ற ஒரு அக்கறையோடு அந்த வெள்ளிக்காசை தேடுகிறார். அதே மாதிரிதான் வேதம் சொல்லுது, நான் இஸ்ரவேல் தேசத்திற்கு, இஸ்ரவேல் காணாமல் போன ஆட்டை தேடுவதற்காகவே நான் உலகத்திற்கு வந்தேன். அவர் தான் வேதம் சொல்லுது, கர்த்தராக இயேசு கிறிஸ்து காணாமல் போன ஆட்டை தேடுவதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். ஏன் சொன்னா இன்றைக்கு நாம் ஆரம்பத்தில் எங்கு இருந்தோம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு வெள்ளி காசு காணாமல் போயிருக்கிறது. அப்பனா இன்றைக்கு நாம வெள்ளி காசாக பிரகாசிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்பேன். இந்த வெள்ளி காசு என்கிற அந்த நபர், அந்த விசுவாசி ஆரம்பத்திலே காணாமல் போகிறோம் என்று சொன்னால் எங்கே காணாமல் போயிருக்கிறோம் என்பதை சபை கண்டுபிடிக்க வேண்டும். அதான் சபையினுடைய மிக மிக முக்கியமான ஒரு கடமை. சபை என்பது கட்டிடம் அல்ல, இது சபை கண்டுபிடிக்கணும், சபையை காணாமல் போன ஆட்டை கொண்டு வர வேண்டும், காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் சபை கிடையாது. சபை என்பது கட்டிடம் கிடையாது. சபையில் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கடமை இருக்கிறது. ஏதோ ஊழியக்காரர்கள் அதை கண்டுபிடிப்பார்கள் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது, எல்லாருக்கும் அந்த கடமை இருக்கிறது. இது என்னுடைய ரத்தம், கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் சமம் என்று வேதம் சொல்லுது. வித்தியாசம் கிடையாது, நான் யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசம்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அனைவருமே ஒன்றுதான். இப்ப காணாமல் போன அந்த வெள்ளி காசை கண்டுபிடிக்கிற கடமை, பொறுப்பு, ஜாக்கிரதை, அக்கறை எல்லாமே நமக்கு இருக்கு என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். அது மட்டுமல்ல, நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கும் போது ஒரு வெள்ளி காசு தானே என்று அக்கறை இல்லாமல் நாம் இருந்தோம் என்று சொன்னார். கர்த்தர் நம்மை கணக்கு கேட்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ரோமர் புத்தகத்தை பாருங்கள். ரோமர் புத்தகம் 12:11 ரோமர் புத்தகம் 12:11 அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியா இராமல் அப்படின்னா அது காணல பரவாயில்ல என்று விட்டுட முடியாது, அதான் அசதியா இருப்பது. நம்ம இன்னொரு நாளைக்கு தேடிக்கலாம், இன்னொரு நாளுக்கு நம்ம பார்த்துக்கலாம் என்பது அசதி, அதாவது சோம்பேறியாக இருப்பது, சோம்பேறித்தனம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சோம்பேறியாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் காணாமல் போன அந்த வெள்ளிக்காசு நிரந்தரமாகவே காணாமல் போயிடும். ஏன்னா நான் முயற்சி செய்யல, கண்டுபிடிப்பதற்கான வழியை நான் கண்டுபிடிக்கல, எனக்கு தேவையில்லை என்று நான் தீர்மானித்து விட்டால் நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது அந்த மணப்பெண்ணுக்கு அவசியமானது, அந்த வெள்ளிக்காசு மிக அவசியமானது, அதனால கண்டிப்பாக அவள் தேடி ஆக வேண்டும். அதே மாதிரி சபைக்கு ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பார்வையிலே அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துக்கு முக்கியமானவர்கள். அதை வேதம் சொல்லுது, காணாமல் போன ஆட்டை தேடுவதற்காகவே அவர் வந்திருக்கிறாரு. இப்போ காணாமல் போன ஆடை தேடுவதுதான் தேவனுடைய நோக்கம். அப்போ இன்றைக்கு சபையிலே காணாமல் போன ஆடுகளாக ஆரம்பத்தில் நான் இருந்திருக்கலாம், நாம் இருந்திருக்கலாம். ஏன்னு சொன்னா எங்கேயோ நான் மறைந்திருக்கிறேன், எங்கே மறைந்திருந்தேன். வேதம் சொல்லுது அநேக ஜனங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக சபையிலே காணாமல் போயிருக்கலாம். ஏன்னு சொன்னா பிரச்சனையினாலே நான் காணாமல் போயிருக்கலாம், உலகத்தினுடைய பாவத்தினாலே நான் காணாமல் போயிருக்கலாம். எல்லாம் தெரியும் என்ற உணர்வோடு இருக்கிறவர்கள் சபையிலே காணாமல் போயிருக்கலாம். அது மட்டுமல்ல, இதற்கு முன்பாக என் வாழ்க்கையிலே விக்கிரகங்களுக்கு பின்னாலே நான் ஒளிந்து கொண்டிருந்தேன், என்னை கண்டுபிடிக்கல. பணத்திற்கு பின்னாலே நான் ஒளிந்திருந்தேன், என்னை கண்டுபிடிக்கல. பெருமைக்கு பின்பாக நான் இருந்தேன், என்னை யாரும் கண்டுபிடிக்கல. ஆசைக்கு பின்பாக நான் இருந்தேன், பாவத்துக்கு பின்பாக நான் இருந்தேன், அது எல்லாமே என்னை மறைத்து கொண்டிருந்தது. என்னுடைய பாவம், என்னுடைய பெருமை, என்னுடைய பணம், என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய உயர்வு, இதெல்லாம் என்னை மறைத்து கொண்டே இருந்தது. ஆனால் இன்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னை கண்டுபிடித்திருக்கிறார் இல்லை என்று சொன்னால், ஒருவேளை இயேசு என்னை கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன? நான் எங்கே இருந்திருப்பேன்? ஒன்று, உலகத்தின் பாவத்திலே நான் விழுந்து கொண்டே இருந்திருப்பேன். இன்னொன்று, உலகத்தினுடைய பேராசையினாலே தொடர்ந்து நான் பாவத்திலே மூழ்கிக் கொண்டிருப்பேன். அடுத்ததாக விக்கிரகங்களுக்கு பின்னாலே நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். ஏன் சொன்னா என்னை கண்டுபிடிக்கவில்லை, கர்த்தர் என்னை கண்டுபிடித்திருக்கிறார். என்னை ஒரு வெள்ளி காசாக அவர் கண்டுபிடித்ததனால்தான் இன்றைக்கு நான் இந்த சபையிலே நான் வந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை நான் தேடி இருக்கிறேன், அவரை நான் விசுவாசித்து இருக்கிறேன், அவர்தான் தேவன் என்பதை நான் சாட்சியாக கூறிக்கொண்டிருக்கிறேன். அப்போ சிந்தித்து பார்க்கணும், நம்மை காணாமல் போன நம்மை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். நாம் அவருக்கு என்ன செய்ய போகிறோம்? காணாமல் போன ஆடுகளாக இருக்கிற, காணாமல் போன வெள்ளிக்காசாக இருக்கிற அநேக ஜனங்களை கண்டுபிடிக்கிற கடமை, பொறுப்பு கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை வேதம் சொல்லுது, நீங்கள் அசதியாய் இராமல் ஆவியிலே அனலா இருங்கள். ஏன்னா வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்துட்டு சொன்னார், இஸ்ரேல் தேசத்தினுடைய முதல் ராஜாவாகிய சவுளை குறித்து வேதம் சொல்கிறது, அவனை தேர்வு செய்ய போகிறது, அவனுடைய குணம் நலம், அவன் எப்படிப்பட்ட அடிப்படையிலே நல்ல மனிதனாக இருந்தான் என்ற ஒரு கருத்துக்களை இந்த வேதம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் தேசத்தினுடைய முதல் ராஜாவாக கர்த்தர் அவனை தேர்வு செய்திருக்கிறான். வேதத்தில் பார்க்கும்போது அவனுடைய கழுதை காணாமல் போன போது அவனுடைய தகப்பனாக இருக்கிற அந்த கீஸ் என்கிற அந்த தகப்பன் கழுதை காணாம் என்று சொன்ன போது அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல் பல நாடுகளுக்கு அவன் அலைந்து திரிகிறான். ஒரு கழுதை தானே, அதை நம்ம ஏன் கண்டுபிடிக்கணும், அதை விட்டுடலாம் அப்படின்னு அவன் சொல்லலை. ஒன்று சாமுவேல் புத்தகம் 9 அதிகாரத்திலே அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 9 அதிகாரத்திலே ஒரு கழுதை காணாமல் போன போது அநேக நாடுகளை கடந்து அவன் போகிறான். அவன் சிந்தித்து பார்க்கிறேன், ஒரு கழுதை காணவில்லை என்று சொன்னால் நம்ம சுற்றி நம்ம தேடுவோம், பக்கத்து ஊரில் தேடுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம விட்டுடுவோம், ஏன்னா கிடைக்கல. எங்கள் ஊரில் நான் தேடினேன், எங்கள் பக்கத்து கிராமத்தை நான் தேடினேன், அல்லது என் பக்கத்தில் இருக்கிற பட்டணத்திலே நான் தேடினேன், நகரத்திலே நான் தேடினேன், என் கழுதை கிடைக்கல, நம்ம விட்டுடலாம், இனிமேல் கிடைக்காது அப்படி தான் நம்ம முடிவெடுப்போம். ஆனால் சவுலை நீங்கள் பாருங்கள், அக்கறையோடு ஜாக்கிரதையாக, இது என் பொருள், எனக்கு சொந்தமானது, என் வீட்டுக்கு சொந்தமானது, எனக்கு உதவியாக அது இருந்திருக்கிறது, அப்படிப்பட்ட அந்த கழுதையை நான் நேசிக்கிறேன், அதை காணாமல் போனதுனால அதை நான் தேடுகிறேன் என்று சொல்லி பல நாடுகளை கடந்து அவன் தேடி சென்றான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதான் அக்கறை. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட காணாமல் போன நம்மை கர்த்தர் கண்டுபிடித்திருக்கிறார். நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்ம கூட இருந்தவர்கள் நமக்கு உறவுகளாக இருக்கலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். சபையில இன்றைக்கு அவர்கள் காணாமல் போயிருக்கிறார் என்று சொன்னால் அவரை கண்டுபிடிக்கிற வேலை பொறுப்பு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கண்டுபிடிக்கிற வேலையை நான் செய்ய வேண்டும். அதான் கர்த்தர் நம்மை தேர்வு செய்திருக்கிறார். அதை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் பார்க்கும் போது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய பெருமை, நம்முடைய ஜாதி, இந்த அடிப்படையிலே நான் காணாமல் போயிருக்கலாம். இன்னைக்கு உலகத்திலே அநேக கிறிஸ்துவர்கள் இதையெல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் பெருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய அந்தஸ்து வேற, என்னுடைய ஜாதி வேற, என்னுடைய சூழ்நிலைகள் வேற, என் கலாச்சாரம் வேற, என்னுடைய பெருமைகள் வேற, என்னுடைய பணம் வேற, என் உறவுகள் வேற என்று நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, இதை சொல்லிக்கிட்டே இருக்கிற போது நாம் காணாமல் போய்கொண்டே இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏன் சொன்னா, கர்த்தருக்கு முன்பாக உன்னுடைய பெருமை, உன்னுடைய அந்தஸ்து, உன்னுடைய தகுதி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாளை இன்றைக்கு காணாமல் போன இருக்கிற நம்முடைய சகோதரர்களை தேட வேண்டிய கடமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வேதம் சொன்னது, ஒரு வெள்ளி காசு காணாமல் போயிருக்கிறது. எங்கே காணாமல் போனது? வேத சொல்லுது, ஒரு வீட்டிலே காணாமல் போனது என்று வேத சொல்லுகிறது. அது நான் சிந்தித்து பார்ப்பேன். வீடு என்பது சபை. ஏன்னா ஸ்திரீ என்பது ஒரு சபையை குறிக்கிறது, வெள்ளி என்பது ஒரு விசுவாசி குறிக்கிறது. அந்த ஜெப வீட்டிலே அந்த காசு காணாமல் போயிருக்கிறது, அதாவது சபையிலே காணாமல் போயிருக்கிறது, வெளியிலாம் இல்லை. அதான் வேத சொல்லுது, வெளியில போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. என் சபையை சார்ந்தவர்கள், என் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்ட என்னுடைய உறவுகள், என்னுடைய நண்பர்கள், எனக்கு தெரிந்தவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்கள் சபையிலே வராமல் இருந்திருக்கிறார்கள். அவர்களை கொண்டு வருகிற கடமை நமக்கு இருக்கிறது. அதான் வேத சொல்லுது, சபைக்குள்ளே அவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். அதான் வேத சொல்லுது, அவள் வீட்டிலே தேடுகிறாள். நான் சிந்தித்து பார்க்கணும். அதான் அந்த பெண்ணானவள் இஸ்ரோ தேசத்துடைய பழக்கத்தின்படி அந்த வெள்ளிக்காசை நெற்றியிலே கட்டி கொண்டிருந்த அந்த மனப்பெண்ணானவள் ஒரு காசை வீட்டுக்குள்ளே தொலைத்திருக்கிறார். நாம் சிந்தித்து பார்க்கணும். நம்ம கூட இருந்திருப்பார்கள், நம்ம கூட சபைக்கு வந்திருப்பார்கள், நம்ம கூட பேசியிருப்பார்கள், ஒன்றாக நாம் அமர்ந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் சபையை விட்டு தூரமாக சென்று கொண்டிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி சென்றிருக்கலாம், சபையை விட்டு விலகி சென்றிருக்கலாம். அவர்களை கொண்டு வரக்கூடிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அது தூரமாக நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தை நீங்கள் பார்க்கும்போது, சவுளை நீங்கள் பார்க்கும்போது, தூரமாக ஒரு கழுதியை தேடிட்டே போறான். பல நாடுகளை கடந்து போயிட்டே இருக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாடுகளை அவன் கடந்து போயிட்டே இருக்கிறான். ஏன் கழுதி அக்கறை? நாம் அப்படி அல்ல. ஒரு வெள்ளி காசை சபையிலே காணாமல் போயிருக்கிறது யாருது? வேதத்தில் நீங்கள் பார்க்கும் போது, எனக்கு சபையில் இருப்பவர்கள் எல்லோரும் சபையில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். காணாமல் போச்சுன்னா சபையிலே காணாமல் போயிருக்கிறது யாருது? நம்ம நினச்சிருக்கிறோம், எல்லாம் சபைக்கு தானே வரோம், நம்ம எல்லாம் சபைக்கு வரோம், என் நண்பர்கள் சபைக்கு வராங்க, என் தெரிந்தவர்கள் சபைக்கு வராங்க, அவங்களே காணாமல் போயிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். ஆனால் வேதம் சொல்லுது, யார் காணாமல் போனவர்கள்? ஒன்று, சபையை விட்டு போனவர்கள், தூரமாக போனவர்கள், சபையை மறந்தவர்கள், காணாமல் போனவர்கள். இரண்டாவது, காணாமல் போனவர்கள் யாரு? சபையில இருப்பார்கள், நம்ம கூட இருப்பார்கள், ஆனால் அவர்களையும் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் சொல்றாரு. காரணம் என்ன? யார் அது? வேதத்தை பார்க்கும் போது சத்தியத்தை விட்டு விலகி சபையில இருப்பார்கள், இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசிப்பார்கள், ஆனால் மனது அளவிலே அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் கிடையாது. உண்மையாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எந்த சூழ்நிலும் கர்த்தரையும் அவர்களையும் பிரிக்க முடியாது. நிறைய பேர் சபைக்கு வருவாங்க, வேதம் தான் சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், அவர்கள் எனக்கு முகத்தை அல்ல முதுகை காட்டினார்கள் என்று வேதம் சொல்லுது. எரேமியா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு முகத்தை காட்டல முதுகை காட்டினார்கள். காரணம் என்ன? நாம் சிந்தித்து பார்க்கல, அவங்க எல்லாம் சபையில தான் இருக்கிறாங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவங்க சபையில் தான் வந்திருக்கிறாங்க, ஆனால் முகத்தை யாரு காட்டுறாங்க? சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆனால் முகத்தை விக்கிரகங்களுக்கு காட்டுறாங்க, முதுகை இயேசு கிறிஸ்து காட்டுறாங்க. அதான் தேவன் சொல்றாரு எரேமியா புத்தகத்துல. சிந்தித்து பார்க்கணும், சபையில தான் இருக்கிறாங்க, ஆனால் முகத்தை இயேசு காட்டல. அப்போ இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க, முகத்தை இருதயத்தை யாரு கொடுக்கறாங்க என்பது ரொம்ப முக்கியம். நம்முடைய சபையில நம்ம உட்கார்ந்துருப்போம், நம்ம சரீரம் இருக்கோம், ஆனா இருதயம் எங்க இருக்கு? வேதம் சொல்றது, இருதயமோ எனக்கு தூரமாக இருந்தது என்று தேவனாகிய கர்த்தர் சொல்றார். அப்படிப்பட்டவர்களையும் காணாமல் போனவர்கள் தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சரீரம் இங்கிருக்கு, இருதயம் தூரமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, உலகத்துடைய பாவம் சபையில வருகிறது, உலகத்துடைய பெருமை சபைக்குள்ள வருகிறது, உலகத்துடைய கலாச்சாரம் சபைக்குள்ள வருகிறது. மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சபையாக நம்மை மாற்றிக்கொள்ளுகிற சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம் என்று சொன்னால் நாமும் காணாமல் போன வெள்ளி காசுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சொன்னா, உலகத்தில் நடக்கிற கலாச்சாரங்கள் பழக்க வழக்கங்கள் சபையிலும் நடக்க வேண்டும் என்று சொன்னார். அதை நான் செய்கிறேன் என்று சொன்னார். நான் யாரு? நானும் காணாமல் போன வெள்ளி காசு தான் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சொன்னா, இன்றைக்கு என் சரீரம் சபையில் இருக்கு, ஆனாலும் சத்தியம் எங்க இருக்கிறது? சத்தியம் எனக்குள்ளே இல்லை என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்யவில்லை என்று சொன்னால், நான் காணாமல் போன ஆடாகவே இந்த உலகத்தில் நான் இருந்திருப்பேன். வேதத்தில் நீங்கள் பாருங்க, எனக்கு வரங்கள் இருக்கு, அநேக சத்தியங்கள் என்ன பேச முடியும், அநேக பசுத்தாவி நான் பெற்றிருக்கிறேன், தேவனுடைய வல்லமை எனக்குள்ளே இருக்கு என்று நம்ம பெருமையாக பேசிட்டே இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, மத்திய புத்தகம் 7 சொல்லப்பட்டிருக்கு. மத்திய புத்தகம் 7 சொல்லுகிறது, 7:22-23 சொல்லப்பட்டிருக்கு, அக்கிரம செய்யக்காரர்களே என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கள். ஏன் சொல்றாரு, அக்கிரம செய்யக்காரர்களே என்னை விட்டு அகந்து போங்கள், நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உமக்காக சத்தியத்தை பேசியிருக்கிறோம், உமக்காக ஊழியம் செய்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை இயேசு சொல்றாரு, அக்கிரம செய்யக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள். ஏன்? நிறைய வரங்கள் இருக்கு, நிறைய தாளந்து இருக்கு, என்னால் ஜெபிக்க முடியும், என்னால் பாட முடியும், என்னால் வேதத்தை வாசிக்க முடியும், என்னால் பிரசங்கம் செய்ய முடியும், மற்றவர்கள் மாறி நானும் ஊழியம் செய்ய முடியும், எல்லாம் தகுதியும் இருக்கு. ஆனால் இருதயம் எங்கே இருக்கிறது? அந்த இருதயம் இயேசு கூட இல்லை என்று சொன்னால், எல்லா தகுதியும் இருந்தாலும் கூட அவர்கள் காணாமல் போனவர்கள், அவர்களை தான் கர்த்தராகியே சொல்றாரு, அக்கிரம செய்யக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் தான் இந்த பரிசெயரும் சதிசெயரும். ஏன் சொன்னா, இந்த சத்தியம் அவர்களுக்கு தெரியும். இந்த வேதத்தை பழைய ஏற்பாட்டின் எல்லா சத்தியங்களும் அவர்களுக்கு தெரியும். நாயப்பெருமானத்தை அவர்கள் எல்லாம் தெரியும். தெரிந்திருந்தும் கூட இயேசுவை அவர்கள் புறக்கணித்தார்கள், இயேசுவை கேள்வி கேட்டார்கள், இயேசுவை குற்றம் சாட்டினார்கள், இயேசுவை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இயேசு சொல்றாரு, அக்கிரம செய்யக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள். அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுடைய கிருபை, அவருடைய அன்பு நம்மை தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கிறது. அவருடைய அன்பு இந்த உலகத்தில் ஈடு இணை இல்லாதது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அன்புக்குள்ளாக இருக்கிற நாம கர்த்தரை அதிகமாக நாம் தேட வேண்டும். அடுத்ததாக வேதம் சொல்லுது, ஒரு பொருளை காணவில்லை என்று சொன்னால் என்ன முயற்சி செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து அதை பார்க்கிறாரு, நீ என்ன செய்கிறாய்? வேதம் தான் சொல்லுது, நீ எழுந்து பிரகாசி என்று வேதம் சொல்லுது. ஒரு காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசை தேடுவதற்கு அந்த சிறிய ஆணவள் என்ன செய்கிறாள்? வேதம் சொல்லுது, விளக்கை கொளுத்தி என்று வேதம் சொல்லுது. இப்போ விளக்கை கொளுத்தி தேடுவதற்கு முயற்சி செய்கிறாள். அப்போ இன்றைக்கு ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போயிருக்கிறது, என் வீட்டுக்குள்ளே காணாமல் போயிருக்கிறது, அதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு விளக்கை அவள் கொளுத்துகிறாள். நான் சிந்தித்து பார்க்கிறேன், விளக்கு என்பது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை அது குறிக்கிறது, தேவனுடைய வார்த்தையை அது குறிக்கிறது. உனக்குள்ளே காணாமல் போன ஆடை நீ கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் பசுத்த ஆவிக்குள்ளாக நீ நிரப்பப்பட வேண்டும். பசுத்த ஆவினாலே நீ அதை தேட வேண்டும். அதான் தேவன் சொல்றார், அப்போ விளக்கை கொளுத்தி நான் தேடுவதற்கு நான் முயற்சிக்கிறேன். இப்போ நீ முயற்சிக்கிற போது கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். இந்த வேதம் தான் சொல்லுது, காணாமல் போயிடுச்சு என்பது உண்மை, ஆனால் கண்டுபிடிப்பதற்கான வழிகளை என்ன இருக்கு, என்ன செய்கிறாய் என்பது முக்கியம். இனி வேதத்திலே பார்க்கும்போது இந்த வேதம் எனக்கு தெரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ஆனால் நீ வேதத்தை பிரித்து படித்திருக்கிறாயா? படிக்காமலே எனக்கு ஒன்றும் தெரியல சொன்னா கடைசி வரைக்கும் ஒன்றும் தெரியாது. அப்போ நான் சபைக்கு போறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படி சொன்னா நீ என்ன செய்கிறாய்? நீ காது கொடுத்து கேட்டு சத்தியத்தை கேட்கிறாயா? வேதம் தான் சொல்லுது, காது உள்ளவன் கேட்க கடவன், காது இருக்கு கத்த திறக்கப்பட வேண்டும். அப்போ ஒரு வெள்ளி காசு காணாமல் போயிருக்கிறது, அப்ப என்ன செய்கிறார் என்ன வேதம் சொல்லுது? விளக்கை கொளுத்தி என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. விளக்கை கண்டிப்பாக நாம் கொளுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையினாலே பசுத்த ஆவினாலே விளக்கை நாம் ஏற்ற வேண்டும் என்பது கர்த்தர் விரும்புகிற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்லுது, சபைக்கு கண்டிப்பாக கர்த்தருடைய வெளிச்சம் தேவை. அதாவது கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய பரிசுத்தாவியும் சபைக்கு மிக மிக அவசியமானது என்பதுதான் அந்த விளக்கை குறித்து ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு. இங்கே வேதத்திலே பார்க்கும் போது வேதம் சொல்லுது, சங்கீத புத்தகம் சங்கீத புத்தகம் 119வது சங்கீதம், 119வது சங்கீதம் 105வது வசனம், 119வது சங்கீதம் 105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தராக இயேசுக்கு சொல்றாரு, தேவன் சாவிதம் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்குது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. கால்களுக்கு தீபமாக இருக்கு. கால் என்பது நம்முடைய நடத்தை, நம்முடைய உலக நடைமுறை வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பாக வெளிச்சம் என்கிற அந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அவசியமாக இருக்கிறது. அல்லது அந்த வெள்ளி காசை கண்டுபிடிப்பதற்கு அவள் விளக்கை கொளுத்துகிறார். இன்றைக்கு காணாமல் போன ஆடுகளுக்காக விளக்கை நாம் கொளுத்துகிறோமா? அதாவது ஜெபிக்கிறோமா? என் சகோதரன் காணாமல் போயிருக்கிறான், என் உறவுகள் காணாமல் போயிருக்கிறது, எனக்கு தெரிந்தவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள், அவர் வழி விலகி சென்றிருக்கிறார்கள், தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள், ஒருவேளை விக்கிரகங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், எனக்கு தெரிந்தவர்கள் விக்கிரகங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இந்த உண்மையான சத்தியத்திற்குள்ளே, இந்த உண்மையான சபைக்குள்ளே, இந்த உண்மையான இயேசு கிறிஸ்துவை தேடக்கூடிய பிள்ளைகளாக அவன் வர வேண்டும் என்று சொன்னார். உனக்குள்ளே நீ விளக்கை கொளுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையினாலே, பசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு நீ ஜெபிக்கிற பிள்ளையாக நீ இருக்க வேண்டும். அப்போது கண்டிப்பாக தேவனாகிய கர்த்தர் அந்த வெள்ளிக்காசை கிடைப்பதற்கு அவர் உதவி செய்வார். அடுத்ததாக வேத சொல்லுது, அந்த வீட்டுக்குள்ளே அவள் பெருக்கி என்று வேத சொல்லுது. வெள்ளிக்காசை கண்டுபிடிப்பதற்காக அந்த வீட்டுக்குள்ளே அவள் பெருக்குகிறாள் என்று வேத சொல்லுகிறது. நாம் சிந்தித்து பார்க்கும், ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வெள்ளிக்காசை பெருக்கு கண்டுபிடிப்பதற்கு விளக்கை கொளுத்தி அவள் பெருக்கினாள் என்று வேத சொல்லுது. ஏன் அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளே அநேக குப்பைகள் இருக்கிறது, அதாவது அந்த சபைக்குள்ளே அநேக பாவங்கள் வந்துவிட்டது, அதை நீ பெருக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருக்க வேண்டும். அதான் வேத சொல்லுது. வேதத்தில் பார்க்கும்போது அவள் விளக்கை கொளுத்தி பெருக்கினாள் என்று வேத சொல்லுது. பெருக்குவதற்கு ஒரு ஒரு துடப்பம் தேவை, அதாவது விளக்கு மார், விளக்குகிற மார், அந்த விளக்கு மார் தேவை. அதாவது கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்தாவி கொண்டு அந்த குப்பை என்கிற பாவத்தை நீ எடுக்க வேண்டும். அது நம்முடைய இருதயமாக இருக்கலாம், நம்முடைய சபையாக இருக்கலாம், நம்முடைய குடும்பமாக இருக்கலாம். நான் சிந்தித்து பார்ப்பேன், என் இருதயத்திலே பாவம் என்கிற அந்த குப்பை இருக்கிறது, என் சபையிலே உலகத்துடைய பாவம் வந்துவிட்டது, அதனால்தான் அந்த வெள்ளிக்காசு காணாமல் போயிருக்கிறது. அந்த வெள்ளிக்காசு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் குப்பைகளை அகற்றப்பட வேண்டும். அதாவது பாவத்தை எடுத்து போடுவதற்கு, நான் பெருக்குவதற்கு தயாராக மாற வேண்டும். அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும், கர்த்தராகிய தேவன் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் பேசின ஒரு வார்த்தை, ஏசாயா புத்தகம் 5:2, ஏசாயா புத்தகம் 5:2 சொல்லுகிறது. ஒரு திராட்சை தோட்டத்தினுடைய குணத்தை அவர் சொல்றார், ஒரு ஒரு செடி வளர்வதற்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், வேலி அடைத்திருக்கிறேன், கற்களை பொறுக்கியிருக்கிறேன், ஆலைகளை உண்டு பண்ணியிருக்கிறேன், கோபுரத்தை கட்டியிருக்கிறேன், ஆனாலும் அதுவோ எனக்கு கசப்பான கனிகளை கொடுத்தது. ஒரு செடி வளர்வதற்கு நான் வேலி அடைத்திருக்கிறேன், அதில் உள்ள கற்களை நான் பொறுக்கியிருக்கிறேன், அந்த கற்களை நான் பொறுக்கியிருக்கிறேன் என்று சொன்னால், கற்கள் என்பது பாவம். ஒரு செடி வளர வேண்டும் என்று சொன்னால் கற்கள் இருக்கக்கூடாது, அது மணல்கள் நிறைந்த மண் நிறைந்த ஒரு இடமாக இருந்தால்தான் அந்த செடி வளரும். கற்களை நான் பொறுக்கினேன் என்று தேவன் சொல்றாரு. எது கற்கள்? இருதயத்தில் இருக்கிற பாவம். உனக்கு வெள்ளி காசு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது பாவத்தை நீ எடுத்து போட வேண்டும், அப்போதுதான் வெள்ளி காசு கிடைக்கும். பாவத்தை எடுத்து போடாமலேயே வெள்ளி காசு கிடைக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட நீ தேடினாலும் அது கிடைக்காது. அதான் வேத சொல்லு, அக்கிரம செய்யக்காரர்களே என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கள். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது உனக்கு வெள்ளி காசு கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். முதலாவது உன்னை நீ ஆயத்தப்படுத்து, உன்னை நீ சோதித்து பாரு, நீ ஆராய்ந்து பாரு, நான் யாரு? பசுத்தாவில் நிரம்பி இருக்கிறனா? விளக்கை கொளுத்திருக்கிறனா? தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறதா? பசுத்தாவினாலே நான் நிரம்பி இருக்கிறனா? கர்த்தரை நான் தேடுகிறனா? விசுவாசம் உள்ள பிள்ளையாக நான் இருக்கிறனா? இதெல்லாம் இருக்குது என்று சொன்னால் கண்டிப்பாக வெள்ளி காசு கிடைக்கும். இதை நீ கற்களை பொறுக்கவில்லை என்று சொன்னால், பாவத்தை எடுத்து போடவில்லை என்று சொன்னால், கண்டிப்பாக கிடைக்காது. வேதரை சொல்லு, ஒரு வீட்டுக்குள்ளே அவள் பெருக்கினாள், வெளியே போய் பெருக்கல. அப்போ வீட்டுக்குள்ளே குப்பைகள் வந்து விட்டது, அதாவது சபைக்குள்ளே குப்பைகள் வந்து விட்டது, என் இருதயத்திலே குப்பைகள் வந்து விட்டது, பாவம் வந்து விட்டது, சபைக்குள்ளே பாவம் வந்து விட்டது. இந்த பாவத்தை போக்குவதற்கு தேவனுடைய வார்த்தை மிக முக்கியமானது, பசுத்தாவி மிக முக்கியமானது. இதை கொண்டு என் பாவத்தை, என் சபையில் இருக்கிற பாவத்தை நான் முதலாவது எடுத்து போட வேண்டும். இன்னைக்கு நம்ம சொல்லலாம், என் சபையில் என்ன பாவம் இருக்கு, என் இருதயத்தில் என்ன பாவம் இருக்கு நம்ம சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுது, அநேகருடைய இருதயத்திலே பாவம் குடிகொண்டு இருக்கிறது. உலகத்துடைய பாவம், பேராசை, உலகத்துடைய கலாச்சாரம், அவர்களை மாதிரி நான் இருக்கணும், அந்த சபை மாதிரி என் சபை இருக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். நாம் சிந்தித்து பார்ப்பேன். வேத சொல்லுது அந்த வேறொரு சபை, நம்ம சொல்லலாம் வேறொரு சபை இப்படிலாம் இருக்கு, சந்தோஷமாக இருக்கிறாங்க, நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாமே சபையில் இருக்கு, உலகத்தின் பிரகாரம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஒரு ஆராதனை என்று சொன்னால் மிக சந்தோஷத்தோடு அவங்க ஆராதிக்கிறாங்க அப்படின்னு நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்ம சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வீடு அநேகருக்கு ஜப வீடு என்று வேதம் சொல்லுது. இது கர்த்தர் வாசம் செய்கிற ஒரு இடம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நீங்கள் பார்க்கும் போது அவருடைய காலத்திலும் கூட வேதம் சொல்லுது வியாபாரம் செய்திருக்கிறார்கள், சபையில வியாபாரம் செய்கிற போது அவர்களை துரத்தினார், அவர் அடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? உலகத்துடைய பாவம் உள்ளே வரக்கூடாது என்று கர்த்தர் ஜாக்கிரதையாக இருந்தார் என்று வேதம் சொல்லுது. அதே மாதிரி இன்றைக்கு நம்முடைய சபை பாவம் உள்ளே வரக்கூடாது. உலகத்துடைய பாவம், உலகத்துடைய கலாச்சாரம், உலகத்துடைய பழக்க வழக்கங்கள், உலகத்தில் எப்படி இருக்கிறார்கள் அதே மாதிரி நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சபைக்குள்ளே கொண்டு வராதபடி நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் கண்டிப்பாக உண்மையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, வேதத்தில் நீங்கள் பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் விளக்கை கொளுத்தி அவள் தேட ஆரம்பிக்கிறார், அதில் உள்ள குப்பைகளை அவள் அகற்றி அவள் தேட ஆரம்பிக்கிறார் என்று வேதம் சொல்லுது. வெளிச்சம் வந்தவுடன், வேதத்திலே பார்க்கும்போது வெளிச்சம் வந்தவுடன் குப்பைகளை அகற்றின பிறகு அந்த வெள்ளி காசு கிடைத்தது என்று வேதம் சொல்லுது. இதில் முதல்ல தேடினால் கிடைக்கல, வெளிச்சத்தை கொளுத்தினால் குப்பைகளை அகற்றினால் வெள்ளி காசு கிடைத்தது. அப்போ சபைக்குள்ளாக பசுத்தாவிக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறாயா, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறாயா, அப்போது கண்டிப்பாக காணாமல் போன வெள்ளி காசு உனக்கு கிடைக்கும், சபைக்கு கிடைக்கும். காணாமல் போன அநேக விசுவாசிகள் சபைக்கு மீண்டுமாக அவர்கள் கிடைப்பார்கள். இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு கருத்தாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு காணாமல் போன அந்த வெள்ளி காசை கண்டுபிடிப்பதற்கு இந்த முயற்சிகளை அந்த சிறியானவர் எடுத்திருக்கிறார். இன்றைக்கு சிறி என்கிற அந்த சபையை நாம இருக்கிறோம். நாமும் காணாமல் போன அந்த ஆடுகளை கண்டுபிடிப்பதற்கு பசுத்தாவிக்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம், சத்தியத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம். ஏன்னா வேதம் சொல்லுது உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லுங்கள். அதான் இந்த மிக முக்கியமான ஒரு சத்தியமாக நம்முடைய சபையில சொல்லப்பட்டிருக்கு. இல்லாததை சொல்லுவது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியா சொல்லலாம். நீ உலகத்துல பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அப்படி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா உலகம் அதை கை கொள்ளுகிறது, அநேக ஜனங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். சூழ்நிலை, வேலை வாய்ப்பு இதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கிறது அப்படி சொல்லும் போது ஞாயிற்றுக்கிழமை தானே ரொம்ப ஜாலி தான், ஞாயிற்றுக்கிழமை ஆற ஒரு நாள் சொன்னால் சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? வாரத்தின் கடைசி நாள் என்று வேதம் சொல்லுது. அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும். இந்த அடிப்படையில் தான் நம்முடைய சபையை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அப்போ இல்லாததை கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் வெள்ளி காசு கிடைக்காது. உள்ளதை உள்ளதென்றும் நம் சபை நடத்தணும் என்று சொன்னால், சபை இருக்கிறது என்று சொன்னால், இந்த சத்தியத்துக்குள்ளே நான் இருக்கிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்கு வெள்ளி காசு கிடைக்கும். அதாவது காணாமல் போன ஆத்துமா, காணாமல் போன ஆடு மீண்டுமாக சபைக்கு வரும். அப்படி வருகிற போது வேதம் சொல்லுது, வேதத்தில் நீங்கள் பார்த்து சொன்னால் அப்படி வருகிற போது அநேக சந்தோஷங்கள் கிடைக்கும். வேதம் சொல்லுது ஒரு ஒரு பாவி நிமித்தம், வேதம் சொல்லுது காணாமல் போன அந்த வெள்ளி காசு யாரு? வேதத்தில் பார்த்தனா பத்தாம் வசனம் சொல்லுது அதில் பாவி என்று வேதம் சொல்லுது. பாவி தான் காணாமல் போயிருக்கிறான், பசுத்தவான்கள் கிடையாது, பாவி தான் காணாமல் போயிருக்கிறான். அப்போ ஏன் சொன்னா உலகத்தினுடைய பாவம் அவனுக்குள்ளே வந்ததுனால்தான் அவன் காணாமல் போயிருக்கிறான். அந்த பாவி கண்டுபிடித்த பிறகு தூதர்களோடும் சந்தோஷத்தோடு அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 11:10 சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் சந்தோஷத்தோடு ஆர்ப்பரித்தார்கள். காரணம் என்ன? காணாமல் போன வெள்ளி காசு கிடைத்து விட்டது, ஒன்பது இருக்கிறது என்பதற்காக சந்தோஷப்படல, காணாமல் போன அந்த ஒன்றுக்காக அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார், அனுகூலமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணாமல் போன ஆட்டை தேடக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கிற போது கண்டிப்பாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுது. ரோமர் புத்தகம் 1:18 ரோமர் புத்தகம் 1:18 நீங்கள் பார்த்து சொன்னார், அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கிறான். ஏன் சொன்னா, காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிப்பதற்கு மிக ஜாக்கிரதையாக நீங்கள் தேட வேண்டும். இது ரோமர் புத்தகத்தில் எழுதப்பட்ட மிக முக்கியமான வார்த்தையாக இருக்கு. ஜாக்கிரதையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், மனம் திரும்புங்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சிந்தித்து பார்க்கணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு வெள்ளிக்காசாக அவர் கண்டுபிடித்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளிக்காசு பளபளப்பாக மின்னக்கூடியது, ஒளி தரக்கூடியது, மற்றவர்களை கவரக்கூடியது. அந்த ஒளியாகி இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம மற்றவர்களுக்கு பிரகாசம் உள்ள பிள்ளைகளாக நாம் இருப்போம், மற்றவர்களுக்கு ஒளியாக நாம் இருப்போம். ஒருவேளை என் கூட இருந்தவர்கள் வெள்ளிக்காசாக அவர் இருந்தார்கள், இப்போது காணாமல் போயிருக்கிறார்கள், அவர்களை கண்டுபிடிப்பதற்கு விளக்கை நாம் கொளுத்துவோம், குப்பைகளை பாவத்தை பெருக்குவோம், எடுத்து போடுவோம். அப்படி எடுத்து போடுகிற போது கண்டிப்பாக காணாமல் போன அந்த வெள்ளிக்காசு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்வார். அதில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட வேதம் சொல்லுது, பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ பரலோக ராஜ்யத்தை துக்கப்படுத்திட்டு பரலோகம் போக முடியுமா? நாம் சிந்தித்து பார்ப்போம். பரலோகத்துக்குரிய காரியங்களை இந்த உலகத்தில் செய்யவில்லை என்று சொன்னால் எப்படி பரலோக ராஜ்யம் போக முடியும்? பரலோகத்தை துக்கப்படுத்தி விட்டு பரலோகம் போக வேண்டும் என்று சொன்னால் அது கண்டிப்பாக முடியாது. அப்போ பரலோகத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும். எப்போது சந்தோஷம் கிடைக்கிறது? வேதம் சொல்லுது, காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்த போது, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்த போது சந்தோஷம் இருந்தது. அடுத்த ஓமையை நீங்கள் பார்த்து சொன்னால் கெட்ட குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் மீண்டும் அதை திரும்பி வருகிற போது சந்தோஷப்பட்டார்கள். இந்த மூன்று ஓமையை பார்த்தனா காணாமல் போன ஆடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இது மூன்றுமே கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணாமல் போன ஆடுகளை கணக்கெடுப்போம், அதை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்வோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து அதற்கு உதவி செய்வார். ஏன் சொன்னா, பசுத்தாவி நம்ம வழி நடத்தும், கர்த்தருடைய வார்த்தை நம்ம வழி நடத்தும். அப்படிப்பட்ட கிருபைக்குள்ளாக வந்திருக்கிற நாம கண்டிப்பாக கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து கர்த்தரை தேடுவோம். காணாமல் போன வெள்ளிக்காசுகளை கண்டுபிடிப்போம். ஏது ஒன்றுதானே காணாமல் போச்சு என்று அசதியா இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏன் சொன்னா, கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய காலத்திலே நாம் இருக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து கணக்கு கேட்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி நாம் தொடர்ந்து அவரை தேடுவோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். நாமும் ஒரு வெள்ளிக்காசாக மற்றவர்களுக்கு பிரகாசிக்கக்கூடிய வெள்ளிக்காசாக நாம் இருப்போம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிற யாவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் மீண்டுமாக இந்த ஆராதனைக்கு முடிவாக நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 118 பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 118 பாடலை நாம் பாடுவோம். Thank you. கத்ராகியம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவனுடைய பெரிதான கிருபினாலே இந்த நாளிலும் கூட அவருடைய பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் கட்டளையிடுவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் அவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். கண்டிப்பாக கேட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி காணாமல் போன வெள்ளி காசை தேடக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருப்போம். யாரோ காணாமல் போனார்கள், 10 வெள்ளிக்காசு காணாமல், 9 வெள்ளிக்காசுகள் நம் கையில் இருக்கு, ஏன் ஒன்று தானே காணாமல் போனது, அதை குறித்து நாம் கவலைப்படாமல் அக்கறை இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தராகிய தேவன் சொல்றாரு, கணக்கு கேட்கக்கூடிய ஒரு தேவன் என்று வேதம் சொல்லுது. வேதத்தை நீங்கள் பார்க்கும் போது கூடாரியானது மரத்தின் கீழே வைக்கப்பட்டிருக்கு, கனி கொடுக்காத மரம் எதுவோ அது வெட்டி அக்னியிலே போடப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் இன்றைக்கு மிக ஜாக்கிரதையாக கர்த்தருடைய வார்த்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு பரிசுத்தாவி கொடுத்திருக்கிறாரு, அவர் உண்மையான சத்தியத்தை கொடுத்திருக்கிறாரு, உண்மையான சபையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இதையெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிற நாம இன்று வரைக்கும் ஜீவனோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய உறவுகளையும் நம்முடைய சபைகளையும் கர்த்தர் இன்று வரைக்கும் அவர் கண்மணியைப் போல பாதுகாத்து வந்திருக்கிறாரு. அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம நமக்கு தெரிந்த உறவுகள், நம்ம தெரிந்த சபையை சார்ந்த அநேக ஜனங்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் அநேக ஜனங்கள் உலகத்திலே வெளியே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இந்த மந்தைக்குள்ளாக இணைக்கப்பட வேண்டும், இந்த சபைக்குள்ளாக அவர் வர வேண்டும். இதுதான் கர்த்தருடைய சித்தம். அதுவே பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் என்று வேதம் சொல்லுது. ஒரு பாவி மீண்டுமாக மனம் திரும்புகிற போது மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பட்டணம் மனம் திரும்புகிற போது, ஒரு நாடு மனம் திரும்புகிற போது எப்படிப்பட்ட சந்தோஷம் பரலோகத்தில் உண்டாகும் என்பதை நாம் நினைத்து பார்க்கணும். ஒரு பாவி மனம் திரும்புகிற போதே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஒரு கிராமம், ஒரு பட்டணம், நம்முடைய ஊர், நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய நாடு, நம்முடைய தேசம், இதெல்லாம் மனம் திரும்புகிற போது பரலோகத்தில் எப்படிப்பட்ட சந்தோஷம் உண்டாகும் என்பதை நான் நினைத்து பார்க்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக அதற்காகவே நம்மை தேர்வு செய்திருக்கிறார். நாமும் நம்மளால் முடிந்த அளவுக்கு காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடிப்போம். அந்த கடமை பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை உணர்ந்து நாம் செயல்படுவோம். ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்னால் முடிந்தது நான் சபைக்கு போய் கொண்டிருக்கிறேன் என்று இல்லாமல் என்னால் முடிந்ததை கர்த்தருக்கு நான் செய்ய வேண்டும். அது நம்முடைய அறிவாக இருக்கலாம், நம்முடைய பணமாக இருக்கலாம், நம்முடைய உழைப்பாக இருக்கலாம், நம்முடைய நேரமாக இருக்கலாம், நம்முடைய தாளந்துகளாக இருக்கலாம். ஏதோ ஒன்றை கர்த்தருக்கும் சபைக்கு நான் கொடுக்கிற போது கண்டிப்பாக கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். மின்னக்கூடிய ஒளி தரக்கூடிய வெள்ளிக்காசாக உன்னை அவர் நிறுத்துவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் கர்த்தரை தேடுவோம், கர்த்தருடைய வேலைகளை செய்வோம். காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடிப்பது போல நாமும் கண்டுபிடிப்போம். கர்த்தர் அதற்கான வழிகளை திறந்தருள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரும் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தர் வந்திருக்கிற யாவரையும் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஒன்று கூடி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம்.
கண்டுபிடிக்கிற கத்திரம் கொடுத்திருக்கிற உணர்வோடு நாம் செயல்படுவோம். அசுத்த ஆவிமான் வார்த்தையை கொண்டு காணாமல் போன ஆடுகளை தேடக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருப்போம். அதற்கான வழிகளை கற்று திறக்க வேண்டும் என்று சொல்லி இவ்வாறு கூட நாம் ஜெபிக்கிறோம். அத்தவா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அடியான பசுத்தமான ஒரு நாளே இந்த கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நாளுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. Thank you.
Nita kuda viseva
స్తోత్రం.